இன்றைக்கு இன்னும் ஒரு சிக்கலான வேத பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதி 1 யோவான் 5வது அதிகாரத்திலே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் 5வது அதிகாரத்தை உங்களுடைய வேத புத்தகத்தில் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அது நான் வாசிக்கிறேன். அதில் 16-17வது வசனங்கள் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரிந்த பகுதியா இருக்கலாம். இருந்த பொழுதும் அதுல சரியான விளக்கம் இல்லாமல் இருக்கலாம். இந்த இடத்துல யோவான் சொல்லுகிறார், மரணத்துக்கு ஏது வல்லாத பாவத்தை தம் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏது வல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து நான் வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏது வல்லாத பாவமும் உண்டு. வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கிறது பார்க்கிற நேரம் இல்லையா. வேதம் இங்க சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏது வல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு ரெண்டை பத்தி இங்க பார்க்கிறோம். அதாவது மரணத்தை ஏற்படுத்தாத பாவம், மரணத்தை உண்டாக்குகிற பாவம். அப்போ ஒரு சகோதரன் ஒரு இன்னொருத்தனை பார்த்து அவன் இந்த மரணத்துக்கு ஏதுவாக இல்லாத பாவத்தை செய்ய கண்டால் அவனுக்காக ஜெபம் பண்ணணுமா? அப்படி அவனுக்கு ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அது யாருக்கு? மரணத்துக்கு, அதாவது மரணத்தை உண்டாக்காத பாவத்தை செய்பவர்களுக்கு. அதுக்கு அடுத்ததா சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்தை உண்டாக்குகின்ற பாவம் ஒன்று இருக்கிறது. அந்த பாவத்தை செய்கிறவங்களை பத்தி நீங்க ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அப்படிதான் தெரிகிறது. அநீதி எல்லாம் பாவம்தான், எல்லா கேடுகளுமே பாவம்தான், இருந்தாலும் மரணத்தை உண்டா ஏது வல்லாத பாவமும் உண்டு. இப்ப இந்த வேத பகுதி கிறிஸ்தவர்கள் ரொம்ப பேருக்கு புரிந்து கொள்வதற்கு கஷ்டமான ஒரு வேத பகுதியாக இருந்து வருகிறது. எப்பவுமே பல வருடங்களாக இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். அப்பதான் எப்பவுமே என்ன கேள்வி கேட்கிறவங்க ஒரு வசனத்தை எடுத்து இது என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க பாஸ்டர். அப்ப நான் அவங்களுக்கு சொல்றது, இதுக்கு முன்னால இருக்கிற வசனம் என்ன சொல்லுது, அதுக்கு பின்னால இருக்கிற வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு அவங்களையும் அதை சொல்ல வைப்பேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, அந்த வசனத்தை மட்டும் பாக்குறது, அதுக்கு முன்னால பாக்குறது இல்லை, அதுக்கு பின்னால பாக்குறது இல்லை. அப்ப மேலிருந்த வாரியா ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுது அது நம்ம நினைக்காத ஒண்ணு, தப்பானத ஒண்ணு சொல்ற மாதிரி நமக்கு படலாம். அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா நம்ம அதை பார்க்கறபடி பார்க்கல. அது எப்பவுமே எந்த வேத பகுதியா இருந்தாலும் அது எத்தனைக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்தின் படி பார்த்தா மட்டும்தான் அது தெளிவான விளக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த பகுதியை நம்ம கவனமா பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. சிக்கலான வேத பகுதிகளில் நிச்சயமா இதுவும் முக்கியமான ஒரு பகுதி, நாம படிக்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த நேரத்தில் மறுபடியுமாக நான் இதுவரை சொல்லி வந்திருக்கிற அந்த வேத விளக்க விதிகளை அவசியத்தை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. சிக்கலான பகுதிகள் மட்டுமில்ல, வேதத்தில் எந்த பகுதிகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பகுதிகளை நம்ம ஆராய்கிற பொழுது வேத விளக்க விதிகளை பயன்படுத்தியே வேத சத்தியங்களை விளங்கிக் கொள்ளுகின்ற ஒரு முயற்சியில் நம்ம ஒவ்வொருவரும் ஈடுபடணும். அது அவசியம். 3 முக்கிய விதிகளை நான் அடிக்கடி நினைவுபடுத்தி வந்திருக்கிறேன். முதலாவது, வேதம் பரிசுத்த ஆவியினால அருளப்பட்டதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இங்க அந்த தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை பிரயோகம் ஆங்கிலத்தில் God breathed. அதையே அப்படியே லிட்டரலா எழுத்துப்பூர்வமா தமிழுக்கு மாத்தினா கர்த்தர் அதை ஊதி தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. அந்த God breathed அர்த்தம். இத வந்து இன்ஸ்பிரேஷன், வேதத்தினுடைய இன்ஸ்பிரேஷனை பத்தி சொல்லுகிறது. எப்படி வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ற முறையை குறித்து இந்த வார்த்தை பிரயோகம் சொல்லுகிறது. அதாவது மனிதர்களை பயன்படுத்தி, தேவ மனிதர்களை பயன்படுத்தி கர்த்தர் வேதத்தை நமக்கு கொடுத்த பொழுதும் அந்த மனிதருடைய பாவங்களோ, அந்த மனிதருடைய குறைபாடுகளோ, பாவ சிந்தனைகளோ எதுவுமே வராதபடி அவர் பார்த்துக்கிட்டார். அது ஒரு பெரிய அற்புதம். இன்ஸ்பிரேஷன், பைபிள் இன்ஸ்பிரேஷனை பத்தி பாக்குற பொழுது அது ஒரு அருமையான வேத சத்தியம். அவங்க எந்த குறைபாடுகளும் அதனாலதான் வேதத்துல இல்லைன்னு நம்ம நம்பணும். அதுல தவறுகளுக்கு இடமே இல்லை, குறைபாடுகளுக்கு இடமே இல்லை. அதனால வேதத்தை நம்ம தேவ பயத்தோடையும் கவனத்தோடையும் கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்த ரெண்டாவது, வேதம் தனக்கு முரணாக ஒருபோதும் பேசாது. அது வேதத்துல வந்து நம்ம படிக்கிற பொழுது, இந்த மாதிரி ஒரு பகுதியை படிக்கிற பொழுது நமக்கு அது ஏதாவது தவறானதாகப்பட்டால் தெளிவான வேத பகுதிகளை வச்சுதான் இதுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நம்ம செய்ய போகிற தவறை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். மூணாவது, உங்களுக்கு சொன்ன வேதத்தின் காணப்படும் புரிந்து கொள்ள கஷ்டமான பகுதிகளை எல்லாம் தெளிவான கொடுக்கப்பட்டிருக்கும் வேத பகுதிகளை வைத்து ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது அவசியமா இருக்கிறதுக்கு காரணம், பேதுரு சொல்லியிருக்கிறார், பவுலை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாரு, அந்த பவுல் எழுதி இருக்கின்ற காரியங்கள் ரொம்ப காரியங்கள் இலகுவானதாக இருந்த பொழுதும் நாம வந்து அவன் எழுதுகிறதுல சில பகுதிகள் நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு புரியாதபடி கஷ்டமா தெரியலாம். ஆகவே அந்த பகுதிகளை நம்ம கவனத்தோட படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே வேதத்தை அதை நம்ம மனசுல வச்சிருக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இப்ப இந்த பகுதிக்கு பலர் கொடுத்திருக்கிற விளக்கங்களை முதல்ல பார்ப்போம். ஆரம்பிக்கிற பொழுது என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள், அந்த விளக்கம் சரியானதான்னு பார்க்கணும். அப்ப இந்த பகுதிக்கு விளக்கம் கொடுத்திருக்கிற சிலர், இந்த பகுதி வந்து ஒருவர் தன் அடைந்திருக்கின்ற ரட்சிப்பை உதறி தள்ளி விட்டு தூக்கி எறிந்து விட்டு உலகத்து மனிதனாக இருந்து விட முடியும் என்று விளக்கி இருக்கிறார்கள். அதான் ரொம்ப பொதுவா பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறார் சரிங்களா. நான் மரணத்துக்கு எதுவான பாவத்தை செஞ்சிருக்கிறான், ஆகவே அவன் வந்து அடைந்திருந்த ரட்சிப்பு அவன் இழந்து போகலாம் என்ற விதமாக அவர்கள் பார்ப்பார்கள். இயன் ஹவர்ட் மார்ஷல் என்று சொல்லுகிற ஒரு வேத வல்லுநர் இந்த கருத்தை தன்னுடைய எழுத்துக்கள்ல முன்வைத்திருக்கிறார். அவர் இந்த பகுதியில சகோதரன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை கிறிஸ்தவர்களை மட்டுமே குறிக்கும் என்றும், இந்த நூலில் அது அந்த அர்த்தத்துல மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், அதனால் இது கிறிஸ்தவன் செய்த பாவத்தையே குறிக்கிறது என்று அவர் விளக்கி இருக்கிறார். அதாவது மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை அந்த கிறிஸ்தவன் செய்திருக்கிறான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அத்தோடு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த மரணம் ஒரு ஆத்மீக வாழ்க்கையை இழந்து போகின்ற மரணம் என்றும் அவருடைய எழுத்துக்கள்ல சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த பகுதியில கிறிஸ்துவை சுவாசிப்பதை அடியோடு இழந்து போகிறதே அத்தகைய மரணம் என்றும், அதை ஒரு கிறிஸ்தவனால் செய்துவிட முடியும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற ரெண்டு வகை பாவங்களையும் செய்துவிடலாம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ரெண்டு வகை பாவம்னா, ஒன்னு மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம், மரணத்தை உண்டாக்குகின்ற பாவம், மரணத்தை உண்டாக்காத பாவம் என்று. இப்ப இவர் சொல்லுகிற விளக்கத்தை நம்ம பார்க்கிற பொழுது பாவத்துல ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்னு அவர் சொல்றார் இயன் ஹாவத் மாஷர், தெரியாமல் உணராமல் கிறிஸ்தவர்கள் செய்து விடுகிற பாவம், அதான் மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம்னு அவர் சொல்றார். மரணத்தை உண்டாக்காத பாவம், அவன் கான்சியஸா செய்யாத பாவம், அறியாமல் செய்து விடுகிறான், தெரியாமல் செய்து விடுகிறான்னு சொல்லுகிறார். இந்த பாவத்தை செய்கிற பொழுது ஒருத்தர் ஒருவர் கிறிஸ்துவை நிராகரிக்கவோ அல்லது ரட்சிப்பை இழந்து போவதோ இல்லை என்று சொல்லுகிறார் மாஷர். இந்த பாவங்களை, இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற கிறிஸ்தவன் தொடர்ந்து இயேசுவை விசுவாசித்து தன்னுடைய பாவங்களில் இருந்து அவன் விடுபடுவதற்கான முயற்சிகளில் எல்லாம் ஈடுபடுகிறான் என்கிறார். அப்போ மாஷோ பாவங்களை ரெண்டு வகையாக, மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம் என்று பிரித்து ரெண்டையும் கிறிஸ்தவன் செய்துவிடலாம் என்றும், ஒரு கிறிஸ்தவன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்கிற பொழுது, அதாவது கிறிஸ்தவ விசுவாசத்தை அடியோடு அவன் உபரி தள்ளுகிற பொழுது அவனுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா அவன் ஒரு காலத்திலும் திரும்பி வர முடியாதே, ஏன் அவனுக்காக ஜெபித்து நேரத்தை வீணாக்குறீங்க. அதே நேரம் ஒருவன் மரணத்துக்கு ஏது அல்லாத, மரணத்தை உண்டாக்காத எத்தனையோ பாவங்கள் இருக்கு, அதையெல்லாம் செய்கிற பொழுது, அதாவது ஒரு கிறிஸ்தவன் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவருக்கு மன்னிப்பு அளிப்பார் என்பது இவருடைய வாதம். இவருடைய வழக்கத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம், சில விஷயங்கள் சொல்லணும். முதலாவது, யோவான் இந்த நிருபத்துல மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை ஒருவர் செய்திருக்கிறார் என்று சொல்லவில்லை. முழு அதிகாரத்தையும் வாசித்து பார்க்கிற பொழுது, இந்த முழு நிருபத்தையுமே வாசித்து பார்க்கிற பொழுது, ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா அப்படி பாவம் செய்வது கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள், ஏன்னா அவங்களுக்கு அவர்களுக்குள் பாவம் தொடர்ந்தும் இருப்பதனாலே, பாவம் அவர்களை சுற்றி எல்லா இடத்திலையும் காணப்படுவதனாலே, மனிதர்களில் காணப்படுவதனாலே அவர்கள் பாவத்தை செய்து விடுகின்ற ஒரு நிலையை கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் செய்கிற பாவத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆனா இதுல மரணத்துக்கு ஏதுவான, மரணத்தை உண்டாக்குகிற ஒரு பாவத்தை ஒருவர் செய்திருக்கிறார்னு அவர் இந்த முழு நிருபத்திலையுமே சொல்லல. அப்ப நிருபம் முழுவதும், இந்த ஒன்றியவான் முழுவதும் மரணத்தை உண்டாக்காத பாவங்களை பற்றியே, பாவத்தை பற்றியே யோவான் உலக்கி கொண்டிருக்கிறார். இரண்டாவது, இயன் ஹாவன் மாஷனுடைய உலக்கத்தை பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, மரணத்துக்கு ஏது அல்லாத, மரணத்தை உண்டாக்காத பாவத்தை ஒருவன் செய்தால் அவனுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்? அதுக்கு மாஷல் விளக்கம் அளிக்கிற பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் மரணத்தை உண்டாக்காத பாவத்தை தெரியாமல் செய்து விடுகிற பொழுது, ஏன்னா அவன் கான்சியஸா செய்யலையா, அவர்கள் அதற்கு அடுத்த கட்டத்துக்கு போய் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தையும் செய்து விடலாமா? மரணத்துக்கு ஏது அல்லாத பாவத்தில் இருந்தே ஒருவர் மனம் திரும்ப முடியும் என்பதால், நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த பாவத்துக்கு மன்னிப்பு பெற்று அவன் கிறிஸ்துவோடு பாதுகாப்போடு இருந்து விடலாம் என்கிறார். ஏன்னா மரணத்துக்கு ஏது அல்லாத பாவங்களை தெரியாமல் செஞ்சிடறான், கான்சியஸா செய்யாம செஞ்சிடறான். ஆகவே அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போய் விடுகின்ற பாவத்தை செய்துவிடக் கூடாது என்பதற்காக இப்பவே நம்ம அவனுக்காக ஜெபிக்கணும், அப்ப அவன் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம்ங்கிறதுதான் மாஷலனுடைய கருத்து. ஆனா இதுவும் எனக்கு சரியாக படவில்லை, ஏனெனில் மரணத்தை உண்டாக்காத பாவத்தை செய்துவிடும் நிலையில் இந்த கிறிஸ்தவன் இருப்பதாக யோவான் எங்கேயுமே சொல்லல, இந்த முழு நிருபத்திலையும் அப்படி சொல்லல. அதோடு மரணத்துக்கு ஏது அல்லாத, மரணத்தை உண்டாக்காத பாவத்தை செய்து விடுகிற கிறிஸ்தவனுக்கே கிறிஸ்து ஜீவனை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார். அது இந்த இடத்துல அதைத்தான் இந்த எழுதியவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஒருவன் அடைந்திருக்கும் ரட்சிப்பை, அவன் இழந்து போக மாட்டான் என்பதை மிகவும் ஆணித்தரமாக விளக்குகின்ற, யோவானை போல விளக்குகின்ற இன்னொரு நூலாசிரியரை இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது. நீங்க இந்த முழு ஐந்து அதிகாரங்களையும் வாட்சி பார்த்தா அது இவ்வளவோ எவிடன்ஸ் இருக்குது, சாட்சிகள் இருக்கு. ஒரு கிறிஸ்தவன் தொடர்ந்து பாவத்தை செய்யக்கூடாது, செய்யாம அவன் இருக்கணும், அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற ரட்சிப்ப அவன் இழந்து போக முடியாதுன்னு நிறைய பகுதிகளில் இதுல நம்ம பார்க்கிறோம். அந்த இந்த பகுதி இந்த பகுதியில மட்டுமல்ல, இந்த ஒன்றியவான்ல மட்டுமல்ல, வேதத்தின் ஏனைய பகுதிகளிலும் ஒரு கிறிஸ்தவன் தன் அடைந்த ரட்சிப்பை இழந்து போக மாட்டான் என்பதற்கு ஆதாரமான எத்தனையோ பகுதிகள் இருக்கு. நான் எழுதிக்குங்க, யோவான் 6வது அதிகாரம் 37-44 வரையும், 10வது அதிகாரம் யோவான் 11-18 வரையும், 27-30 வரையும், அதுலாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கு. யோவான் 17வது அதிகாரம் 1-2 வசனங்கள், 7-12 வசனங்கள், இதுலயும் கூட ஒன்று யோவான் 5:18 கூட பார்க்கலாம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், புல்லாங்கானவன் அவனை தொடான். ஆகவே வேதத்துல முழு வேதமும் கூட புதிய ஏற்பாடு பூராவும் ரட்சிப்பு அடைந்திருக்கிற ஒருவன் இழந்து போக மாட்டான் என்ற போதனையை தெளிவாகவே சொல்லுகிறது. சமீபத்துல கூட இன்னொரு சிக்கலான வேத பகுதியை பார்த்த பொழுது ஒரு ரட்சிப்பை இழந்து போக முடியாது என்பதற்கு ஆதாரணமாக எபிரேயர்ல பார்த்து நான் விளக்கி சொன்னேன். வேதம் நம்முடைய விசுவாச அறிக்கையில கூட 17வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், அந்த அதிகாரம் கூட சொல்லுகிறது பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சியை பற்றி. ஆங்கிலத்தில் பெர்சிவியரன்ஸ் ஆஃப் தி செயின்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, ஒரு காயின்ல ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி, தி பிரிசர்வேஷன் ஆஃப் தி செயின்ட்ஸ், அதாவது ஆண்டவர் ஒருவனை காக்குகிறார், ஆண்டவர் இறை வல்லமையாக ஒரு விசுவாசியை காப்பதனாலே அந்த விசுவாசி தொடர்ந்து விடாமுயற்சியோடு தன்னுடைய ரட்சிப்புக்குரிய காரியங்களை செய்வான் என்பது வேதம் போதிக்கிறது. ஆகவே அந்த ரட்சிப்பை இழந்து போகலாம் என்ற போதனை வேதத்துல இல்லாதது. அது ஆமீனியன் போதனைகளை நம்புகிறவர்கள், வேதம் சரியாக படித்து ஆராயாதவர்கள் அப்படி தவறான எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் இலவசமாக மனிதர்களுக்கு கொடுக்கின்ற அந்த ரட்சிப்பை அவர்கள் ஒரு காலமும் அது உண்மையான ரட்சிப்பாக இருந்தால், உண்மையிலேயே ஒருவன் மறுபிறப்பு அடைந்து ஆண்டவரை விசுவாசித்திருந்தால் அதை அவன் இழந்து போகவே முடியாது. அந்த அளவுக்கு வல்லமையோடு ஆண்டவர் அவனை தன்னுடைய கரத்திலே வைத்து காக்கிறார் என்பதற்கு அநேக ஆதாரங்கள் இருக்கு. இயேசு கூட சொல்லி இருக்கிறார், பிதாவினால் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒருவரையாகிலும் நான் இழந்து போக மாட்டேன்னு ஆணித்தரமாக இயேசு சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாம வேதத்துல புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ பல பகுதிகளும் இந்த மார்ஷனுடைய விளக்கத்தை நிராகரிக்கின்றன. ரோமர் 8:29-39 வரையும் வாட்சி பார்த்தா அங்கேயும் முன் குறித்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் அழைக்கிறார், அழைக்கிறவர்களை அவர் நீதிமான் ஆக்குகிறார், நீதிமான் ஆக்குகிறவர்களை அவர் தத்தெடுக்கிறார், அதான் மகவேற்று, அப்படிப்பட்டவர்களை அவர் பரிசுத்தமாக்குகின்றார், அப்படிப்பட்டவர்களை அவர் மகிமைப்படுத்திருக்கிறார் என்று அந்த ரட்சிப்பின் படிமுறை ஒழுங்கு அதை பற்றி சொல்லுகின்றது. அப்படியெல்லாம் அத்தனையையும் ஆண்டவர் ரட்சிப்பில் ஒருவனுக்கு கொடுத்திருப்பதனாலே மெய்யாகவே மறுபிறப்பு அடைந்தவன் ஒரு நாளும் அதை இழந்து போக மாட்டான். இதற்கு நீ எத்தனையோ வேத பகுதிகள் வேதத்துல இருக்கின்றன. நீ அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். மார்ஷலனுடைய விளக்கத்தை பொறுத்த அளவுல மார்ஷல் ஏன் மரணத்துக்கு ஏதுவான, அதாவது மரணத்தை உண்டாக்குகின்ற பாவத்தை செய்கிறவனுக்காக ஜெபிக்க கூடாது என்று சொல்லுகிறார்? அதுக்கு அவர் சொல்ற காரணத்தை பாருங்க, அவனால் மனம் திரும்ப முடியாததால் அப்படி ஜெபித்து பலன் இல்லை என்று, அதாவது மரணத்தை உண்டாக்குகின்ற பாவத்தை அவன் செய்து விட்டதால், அவன் ரட்சிப்பை இழந்து போகின்ற நிலைக்கு வந்து விட்டதால் அவன் திரும்பி போக முடியாது. ஆனால் நம்ம ஜெபம் வீணா போயிடும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது என்பதற்காகத்தான் அவனுக்கு ஜெபிக்க கூடாது என்று மார்ஷல் இந்த பகுதி சொல்லுவதாக நினைத்து சொல்லுகிறார். ஆகவே அத்தகைய அவிசுவாசிகளுக்காக உண்மையிலேயே பார்க்க போனா அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜபிக்கணும். அது மட்டும் இல்லாம அவிசுவாசிகளுக்காக அவர்கள் மனம் திரும்பும்படி தானே நம்ம ஜபித்து வருகிறோம். ஒரு இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஒரு மனுஷன் நித்தியமாகவே நித்திய மரணத்தை அடைகிறான். நான் சுவாசிய சொல்ல, சுவாசிய ஏற்கனவே பார்த்துட்டா அவங்க ரட்சிப்பு இழந்து போக மாட்டான். சாதாரணமா உலகத்துல பாக்குற மனுஷன் இல்ல சபைக்கு ஒரு மனுஷன் வந்து சத்தியத்தை எல்லாம் கேட்டு மனம் திரும்பி விசுவாசிக்காம சேர்ச்சை விட்டு போயிட்ட ஒரு மனிதன், அவன் நிச்சயமா நித்திய மரணத்தை அடைந்தே திருவான்னு நாம சொல்ல முடியாது. சரிங்களா? அவன் வேற எங்கேயாவது போயிட்டு சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பலாம், நம்ம வாழ்க்கையிலேயே அவனை சந்திக்க முடியாம இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வயசாக இருக்கிற காலத்துல ஒருத்தவனை பார்த்து இவன் ஒரு நாளுமே மனம் திரும்ப மாட்டான்னு செனைச்சு நம்ம செத்து போயிருந்தா, நம்ம செத்த பிறகு அவன் மனம் திரும்பி விசுவாசித்து ஆண்டவட்ட வந்திருக்கலாம். ஆகவே கர்த்தருக்கு தெரிந்த காரியங்களை நாம தீர்மானிக்க முடியாது. யாரையும் ஹி வில் பி இன் ஹெல்னு சொல்லி நம்ம யாரையும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது, அது தவறானது. நம்ம வேலை ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து அந்த வாழ்க்கையில் அவர்கள் கொடுக்கின்ற கனி கொடுக்கிறார்களான்னு பார்க்கணும். கனி கொடுக்காதவர்கள் ரெண்டா தான் பிரிக்கலாம். ஃப்ரூட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம். ஒரு நல்ல பழம், மாம்பழம் நல்லா இருக்குது, இந்த மாம்பழம் நல்லா இல்லை, அது மட்டும்தான் சொல்ல முடியும். ஒருத்தருடைய இறுதி முடிவை ஆண்டவருக்கு தான் தெரியுமே தவிர நாம தீர்மானிக்க முடியாது. இப்ப இந்த இயன் ஹாவர்ட் மார்ஷல் கொடுத்த இதே முறையான விளக்கத்தை தான் ஒரு கத்தோலிக்கனாக இருந்த ஒரு வேத மனுஷன், அதாவது வேதத்துக்கு வழக்கம் கொடுத்திருக்க ஆனா கத்தோலிக்கன், ரேமன் பிரவுன் பேரு, இந்த மார்ஷல போன்ற விளக்கத்தை தான் அவரும் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அது கத்தோலிக்கனுக்கு நல்லா சரியா போயிருது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி நீ எல்லாம் பலவம் போவான்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறதுனால. இப்ப இவற்றை தவிர இந்த இயன் ஹாவர்ட் மார்ஷல், ரேமன் பிரவுன் விளக்கங்களை தவிர வேறு பல விளக்கங்களும் இருக்கின்றன. சிலர் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் இருவகை பாவங்களை செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிறார்கள். சரிங்களா? ஒரு கிறிஸ்தவன் வந்து ரெண்டையும் செஞ்சிடலாம், மரணத்தை உண்டாக்காத பாவத்தையும் மரணத்தை உண்டாக்குகிற பாவத்தையும். வேறு சிலர் இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு பாவங்களையும் செய்தவர்கள் அவிசுவாசிகள் என்று சொல்லி இருக்கிறார்கள். சரிங்களா? சிலர் இங்கு சொல்லப்பட்டிருக்கும் மரணம் சரீரபூர்வமான மரணம் என்றும் அது ஆவிக்குரிய நித்திய மரணம் அல்ல என்றும் விளக்கி இருக்கிறார்கள். இப்ப இது ஒவ்வொன்னா பார்த்து இதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்கறதுனால அதுல ஒன்னும் பிரயோசனம் இருக்க போறதில்லை, பெரிய நன்மை ஏற்பட்டுறாது. ஆகவே நான் பல தடவைகள் சொல்லி வருகிறபடி வேதத்துக்கு பொருந்தி வரக்கூடிய வேதத்துக்கு முரணாக அமைந்து விடாதபடி இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு விளக்கத்தை நம்ம எப்பவும் நாடி போகணும். உண்மையிலேயே இந்த மாதிரி சிக்கலான பாதைகள் பல, முக்கியமா இது 100% இது தான் நம்மளால சொல்ல முடியாது, 100% அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. வேதத்துல தவறு இல்லை, குறைபாடுகள் இல்லை, இருந்தாலும் கூட நம்மால் 100% புரிந்து கொள்ள முடியாத பகுதிகளும் வேதத்தில் இருந்து விடுத்தான் செய்கின்றன. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ யூ கேன்ட், நோ பாஸ்டர் கேன் கிவ் 100% இதுதான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பகுதிகளுக்கு அப்ப என்ன செய்யணும்? நாம ஏற்கனவே ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறேன் ஒரு வசனம், அதாவது த மோஸ்ட் சூட்டபிள், த பெஸ்ட் பாசிபிள் non-controversial explanation தான் நம்ம கொடுக்க பார்க்கணும். எந்த விதத்திலையும் எந்த பகுதியையும் பாதித்து விடாதபடி, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற போதனைகளுக்கெல்லாம் முரணாக அமைந்து விடாதபடி, மோஸ்ட் சூட்டபிளாகவும் பெஸ்ட் பாசிபிள் இன்டர்பிரேஷன் விளக்கமாக இருக்கிறதா தான் நம்ம கொடுக்க முயற்சிக்கணும். அதாவது மிகவும் பொருந்தி வரக்கூடிய, எல்லா வேத பகுதிகளுக்கும் பொருந்தி வரக்கூடிய, முரண்பாடுகள் இல்லாத விளக்கத்தை தான் இந்த பகுதிகளுக்கு நாம கொடுக்க பார்க்க வேண்டும். அப்படியானால் அப்படியான விளக்கம் ஒண்ணு இந்த பகுதிக்கு இருக்கிறதா? அதான் அடுத்த கேள்வி. உண்மையில அப்படியான ஒரு விளக்கம் இருக்கிறது, அப்படியான ஒரு விளக்கத்தையும் சிலர் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இங்க வந்து ஒரு பகுதி காணப்படும் சந்தர்ப்பம் முக்கியமானதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் இதுவரையும் மனப்பாடம் பண்ணிக்கலாம், அது ரொம்ப நல்லது. கிறிஸ்தவர்களுக்கு கான்டெக்ஸ்ட் இஸ் த கிங். இந்த வேதம் அமைந்திருக்கிற அந்த சந்தர்ப்பம் தான் அதுக்கு ராஜா, அவர் தான் அதை ஆள்றார். அது சந்தர்ப்பத்தை மீறி அது தெரியாம வழக்கம் கொடுக்க போகக்கூடாது. அந்தபடி பார்த்தால் இந்த பகுதியில் யோவான் என்ன செய்கிறார், இந்த 16-17 வசனங்கள் என்ற 1 யோவான் 5 இருப்பதை வாசி பாருங்க. முன்னுக்கும் பின்னுக்கும் யோவான் ஜெபிப்பதை பற்றி பேசுகிறார், விளக்குகிறார். நாம் ஒருவருக்கொருவர் ஜெபிப்போமானால் எதை குறித்து நாம் அந்த ஆண்டவரத்தை ஜெபித்து நம்ம கேட்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அதுக்கு பலன் கொடுப்பாருங்கிறது ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க முடியும். அதுதான் யோவானுடைய போதனையாக இருக்கிறது. ஆகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் கேட்கிறவர், கேட்டு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை இங்க யோவான் விளக்கி கொண்டிருக்கிறார். இப்ப மரணத்துக்கு ஏது அல்லாத, அதை மரணத்தை உண்டாக்காத பாவத்தை செய்துவிட்ட ஒரு கிறிஸ்தவனுக்காக நாம் ஜெபிப்போமானால் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் துணை செய்வார், நம்முடைய ஜெபத்தை கேட்பார், அவனுக்கு துணை செய்வார்னு யோவான் சொல்லுகிறார். அதே நேரம் மரணத்தை உண்டாக்குகின்ற ஒரு பாவம் இருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறார். உண்மையில் யோவானுக்கு அது என்ன பாவம்னு தெரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இந்த பகுதியை படிக்கிற பொழுது நமக்கு தெரிகிறது. அப்படி பாவம் செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க கூடாது என்று யோவான் சொல்லுவது போல இந்த வேத பகுதி காட்டுகிறது. இந்த வேத பகுதியில மரணம் என்று சொல்லப்படுவது, இந்த டெட் டெட்னு வருதா, மரணம் மரணம், மரணத்துக்கு ஏதுவல்லாத, மரணத்துக்கு ஏதுவான அந்த மரணம் எதை குறிப்பதாக இருக்கிறது? பெஞ்சமின் வார்ஃபீல்டு, அவர் ஒரு ரிஃபார்ம் தியோலோஜியன், ரொம்ப அருமையானவர், இந்த இடத்துல இது ஒரு சரீரபூர்வமான மரணம்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதாவது பிசிக்கல் டெத். ஆனா எனக்கு அது அதுக்கான காரணங்களை எல்லாம் கொடுத்து விளக்கி இருக்கிறார். ஏன்னு அது எனக்கு சரியா படல. நான் உண்மையிலேயே இது இட்டர்னல் டெத், நித்திய மரணத்தை குறிக்கிறதாகத்தான் எனக்கு படுகிறது. அதாவது இத பிசிக்கலா பார்க்காம ஒரு ஆவிக்குரிய விதத்துல அதை அவர் பார்க்கிறதாக, யோவான் பார்க்கிறதாக, ஸ்பிரிச்சுவல் டெத், நித்திய மரணத்தை நோக்கி கொண்டு போகிற மரணமாகத்தான் எனக்கு படுகிறது. அடுத்தது இந்த பகுதியில சகோதரர் என்று சொல்லப்பட்டிருப்பது பொதுவாகவே கிறிஸ்தவர்களை தான் குறிக்கிறது. ஏன்னா இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த நிருபத்துல இவர் அஷூரன்ஸ பத்தி பேசுகிறார். அதாவது ரட்சிப்பு நிச்சயம் கிறிஸ்தவனுக்கு இருக்கணுங்கிறது தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்டு வருகின்ற போதனை. அது ஒரு பெரிய பாடம், ரட்சிப்பு நிச்சயம் அஷூரன்ஸ் என்பது ஒரு பெரிய பாடம். அந்த அஷூரன்ஸ் உனக்கு தேவைப்பாங்கிறதான் இதுல அதிகமாகவே இந்த 1 யோவான்ல யோவான் சொல்லி கொண்டு வருகிறார். அப்ப இந்த பாதியில அது நிச்சயமா அவர் சகோதரர்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பது நம்ம எந்த விதமான சந்தேகமும் இருக்க தேவை. அதே நேரம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், சில பகுதிகளில் இது சகோதரர் என்று சொல்லுவது மெய்யான கிறிஸ்தவர்களையும் சொல்லாம இருந்திடலாம். ஆகவே யோவான் இந்த இடத்துல அந்த வகையில் சகோதரர்களால அடையாளம் காட்டி கொண்டு சபையில இருந்த சிலரை குறித்து பேசியிருக்கலாம். இப்ப நம்ம சர்ச் வச்சிருக்கிறோம், எப்படி சர்ச் வைக்கணும்? நம்ம தமிழ்நாட்டில் செய்யற மாதிரி எங்கேயுமே சேர்ச்சி வைக்க கூடாது, ஏன்னா அது வேதத்துல இல்லாத முறையில தான் எல்லாம். அதாவது அங்கங்க இருக்கிற மனுஷங்களை கூட்டிக்கிட்டு அவங்கள ஜெபம் பண்ண வைக்கிறது, இல்ல ஆண்டவருக்காக தீர்மானம் எடுக்க வைக்கிறது, தீர்மானம் எடுத்த உடனே நீ விசுவாசின்னு சொல்றதெல்லாம் வேதத்துல இல்ல. சரிங்களா, நாம ஒழுங்கான சபைகள், இப்ப நம்ம சபைகள்லாம் அந்த மாதிரியாக இருப்பதற்கு தான் பெரிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய சபைகள்ல ஆரம்பத்தில இருந்தே சரியான ஒரு வேத ஒழுங்கு முறையின்படி அமைப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகிறோம். ஆகவே ஒவ்வொருவரையும் கூட அவர்கள் விசுவாசிக்கிற பொழுதும் அவருடைய விசுவாசம் வேத பூர்வமானதா உண்மையானதா என்று ஆராய்ந்து பார்க்காம நம்ம ஞானஸ்நானம் கொடுக்க போறதில்லை. அப்படியெல்லாம் சரியானபடி ஒரு காங்கிரிகேஷனை அவிசுவாசத்தின் படி அமைத்தாலும் கூட நம்ம யாருமே சொல்ல முடியாது, நம்ம யாரையும் சந்தேகப்படாட்டியும் 100% நம்ம பலவத்தை போய் சேர்ந்துருவோம். ஏன்னா யூதாஸ் மாதிரி 1-2 சர்ச் மெம்பர்ஷிப்புக்கு வந்துடலாம். இப்ப அப்படி யூதாஸ் மாதிரி அலெக்சாண்டர் ஹைமேனியஸ் ரெண்டு பேரையும் வேதம் சொல்லுகிறது, தேமா மாதிரி சர்ச் உள்ளுக்கு வந்துட மாட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் பாஸ்டர்ஸ் இதுல இருக்கிறீங்க, எங்க சர்ச்ல ஒரு தேமா இல்ல பாஸ்டர், ஒரு யூதாசி நீங்க பார்க்க முடியாதுன்னு 100 அடிச்சு சொன்னீங்கன்னா நீங்க கடவுளா இருந்தா மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பலவீனவர்கள், நாம அந்த நேரம் பார்ப்போம் சில நேரம் அவங்களுடைய வைராக்கியத்தையும், அதான் கொஞ்சம் இமோஷனலா இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. ரெண்டுமே ஆபத்து இருக்கு. கொஞ்சம் கூட இமோஷனலா இருந்துட்டீங்கன்னா ஐயோ இதை விசுவாசிச்சுட்டானேன்ட்டு தூக்கி தண்ணீர்ல போட்டுருவோம், அதுவும் ஆபத்து. ரொம்ப ஒரு சந்தேக பிறவியா அவன் தலைகீழா நில்லு, நான் விசுவாசி கழுத்தை வெட்டினாலும் கூட விசுவாசின்னு சொன்னாலும் அதை சந்தேகப்பட்டுக்கிட்டு தள்ளி நிக்கிறதும் ஆபத்து. ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது. மொத எக்ஸ்ட்ரீமும் ஆபத்து, ரெண்டாவது எக்ஸ்ட்ரீம்ல இருந்துச்சுன்னா ஒரு பையன் ஒரு நாள் மெம்பரா வர முடியாது விசுவாசிச்சு. முதலாவது எக்ஸ்ட்ரீம்ல இருந்தா வாரத்துக்கு 100 வந்துருவாங்க, ஆனா ஒன்னும் மேல போய் சேராது. சோ ரொம்ப கவனமா இருக்கும். சோ நோ பாஸ்டர் கேன் கேரண்டி தி சல்வேஷன் ஆஃப் எ பர்சன். ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஆராய்ந்து பார்த்த அளவுக்கு அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கையில நம்ம 1 பார்த்திருக்கிறோம். அந்த கனிகளை எல்லாம் பார்த்து அந்த அடிப்படையில தான் நம்ம அங்கத்துவம் கொடுத்திருக்கிறோம்னு தான் நம்ம சொல்ல முடியும், அதை நம்பலாம். அதே நேரம் அவங்க பெரிய பாவத்தை செஞ்சு நம்ம டிசிப்ளின் எல்லாம் கொண்டு வந்து கடைசியில எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுகிற நேரம் என்ன சொல்றோம், இப்ப நரகத்துக்கு போயிட்டான்னு சொல்ல, ஆரம்பத்துல எந்த விதத்துல நம்ம பார்த்து எடுத்தோமோ அந்த இலக்கணங்கள் எல்லாம் இல்லாதபடினாலே நாம் சபை நீக்கம் செய்து வைக்கிறோம்னு தான் சொல்லுகிறோம். புரியுங்களா, அவங்களுக்காக ஜபிக்கணும். வெறும் நம்ம மனுஷனா இருந்து செய்ய முடியும், பாஸ்டரா இருந்து செய்ய முடியும், நம்ம யாருமே ஆண்டவராயிர முடியாது. ஆகவே சில நேரம் இவர் வந்து சபையில சில பேருடைய வாழ்க்கைய பார்த்து அவங்க சகோதரர்களை போல இருந்தாலும் கூட அப்படி இல்லாதவர்களா இருக்கும்னு அர்த்தத்துல இவர்களை குறித்து பேசி இருக்கலாம் இந்த பகுதியில. இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். அந்த பகுதியை குறித்து மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்தை உண்டாக்குகின்ற பாவம்னு ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது ஆங்கிலத்தில், sin unto death. இத பத்தி, இந்த பாவத்தை பத்தி 2 விளக்கங்கள் கொடுக்கலாம். சரிங்களா, முதலாவது மார்க்கு 3 புதிய ஏற்பாட்டில் மார்க்கு புத்தகம் 3 பாருங்க. இந்த மரணத்துக்கு ஏதுவான இந்த பாவத்தை இதே மாதிரியா sin unto death ஏதாவது வேதத்துல வேற எங்கேயும் சொல்லி இருக்கிறதான்னு பாக்குற பொழுது மார்க்கு 3:28-29 வாசித்து விட்டு அது காணப்படுகிற சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் அது என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். 28, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்க இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூசிக்கும் எந்த தூசணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நம்ம வாயில இருந்து எப்ப பார்த்தாலும் நல்லதே வந்துருதா இல்ல, அப்ப பேசிடுறோமா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுக்கிறவரா இருக்கிறார். அதான் சொல்லுது, மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அது எதுவா இருந்தாலும். சில பேர் சொல்லுவாங்க இந்த பாவத்தை செஞ்சே பலவன் போகவே மாட்டாங்க, சொல்லக்கூடாது. எந்த பாவமா இருந்தாலும் ஆண்டவர் பேச்ச கேட்காம கல்ல மோச அடிச்சான், பல்லவன் போனான், மனம் திரும்பினான், தவறுதான் சரிங்களா, போனான் பல்லவன். வேற தாவீது நினைக்க கூடாத ஒரு பாவத்தை செய்து விட்டான், ஒன்னா செஞ்சா ஒன்னுக்கு மேலேயே செய்தான், அவன் உபச்சாரத்தில் ஈடுபட்டான், அவன் மனம் திரும்பிய பொழுது ஆண்டவர் மன்னித்தான். அதற்கான பாரதூரமான விளைவுகளை அவன் அனுபவிக்க வேண்டியதான் இருந்துச்சு. கொலை செய்யலாம். எப்படி தானே இல்லாட்டி ஆள் வச்சு பிரச்சீபாவுடைய ஹஸ்பண்ட கொன்னுட்டான், பயங்கர பாவம். அவ மன்னிக்கலையா, ஆண்டவரை மன்னித்தார். அவன் மனம் திரும்பினா மன்னித்தார். அதான் 59வது சங்கீதம் வேதத்தில் இருக்கிறது. அவர்கள் மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும், அவர்கள் தூசிக்கும் எல்லா தூசணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். மனம் திரும்புகிற பொழுது மன்னிப்பு கிடைக்கும். ஆனா பாருங்க, இங்க 29 சொல்லுது, ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூசணம் செய்வானாகில் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பு அடையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். இப்ப நாம பார்த்த பாதிக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு. அங்க இன்னொரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, என்ன? சின் அன்டு டெத், மரணத்தை உண்டாக்குகின்ற பாவம். அந்த மரணத்தை உண்டாக்குகின்ற பாவத்தை செய்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை, நித்திய மரணம் உண்டுன்னு சொல்லி இருக்கு. இப்ப இங்க ஒருத்தனை காட்டுது, இவனுக்கும் நித்திய ஜீவன் இல்ல, நித்திய ஆக்கினை மட்டுமே இருக்குது, இட்டர்னல் டெத் மட்டுமே இருக்குது. அது என்ன பாவம்? பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூசணம் சொல்லுகிற பாவம். இப்ப அந்த ரெண்டு பாதியும் ஒரு காரியத்தை சொல்ற மாதிரி நமக்கு தெரிகிறது இல்லையா? இப்ப இது ஆங்கிலத்துல சொன்னா பிளாஸ்பீமி அகைன்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். அதை செய்யறவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்குது, ஹெல் மட்டும்தான் இருக்குது, அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு. எல்லா பாத்துக்கும் மன்னிப்பு இருக்குப்பா, எல்லா தூசணத்தையும் கூட ஆண்டவர் மன்னிச்சிருவார். நீ மறந்துருந்தா மறந்துடுவார். ஆனா இதை செய்யறவன் பாரலவன் போகவே முடியாது, நித்திய ஆக்கினையே அடைவான். இப்ப அடுத்த வசனம் 30 பார்த்தா அது ஏன் ஆண்டவர் சொல்றார், அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னபடியினாலே இப்படி சொன்னார். தான் கான்டெக்ஸ்ட் பார்க்கணுங்கிறது. ஏன்னா இந்த 30வது வசனம் 28-29க்கு வழக்கம் சொல்லுகிறது. ஏன் அப்படி சொன்னார்? இயேசுவை பார்த்து அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னபடியினாலே. என்னப்பா, இயேசுவை பார்த்து இவருக்கு ஈவில் ஸ்பிரிட் இருக்குன்னு சொன்னதுனால இவ்வளவு பெரிய ஒரு கடுமையான காரியத்தை அவர் சொல்லலாமான்னு நீங்க கேட்கணும். இதுக்கு வந்து நீங்க இந்த வசனம் ஆரம்ப பகுதிக்கே போகணும், சரிங்களா? ஆரம்பத்துக்கே போகணும். அப்படி போகிற பொழுது அங்க என்ன பாக்குறோம்? 8வது வசனத்துல போய் பார்த்தா, ஆண்டவர் கலிலியா, யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான், இங்க எல்லாம் இருக்கிற பல இடங்கள்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவரை நோக்கி சுத்தி வருகிறார்கள். எதுக்கு வர்றாங்க? அவர் நோயை தீர்க்கணும், அவர் பேசுகிற பேச்சு போதனை எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக. அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசையிலிருந்தும் திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறார், எத்தனையோ பேருக்கு விடுதலையை கொடுக்கிறார், சத்தியங்களை அருமையா பேசுகிறார் சொல்லி எல்லாம் தொடர்ந்து கேட்க. 9வது வசனம் சொல்றது, அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். அதெல்லாம் பார்த்திருக்கிறாங்க கண்ணு முன்னாலே. அவர்கள் தம்மை நெருங்காத படிக்கு அவர் ஒரு கூட்டம் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு போனதுனால ஒரு படகை தயாரிக்கும்படியாக சீடர்களை பார்த்து சொன்னார்னு 10வது வசனம் சொல்லுகிறது. அசுத்த ஆவிகளும் கூட 11வது வசனத்துல அவரை கண்ட பொழுது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டனர். அப்படின்னா அதுதாய் பிடிச்சிருந்த மனுஷனுங்க எல்லாம் காலில் விழுந்து கத்தி கதறானுங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள். இதெல்லாம் எங்கேயுமே யாருக்கும் கண்ணுக்கு தெரியாம ரகசியமாக நடக்கவில்லை. எல்லாரும் பார்க்கிறபடியே அங்க நடந்து கொண்டிருக்கிற திரளான மக்கள், யூதர்கள் பார்க்கிறாங்க, அந்நியர்கள் பிரஜாதிக்காரர்கள் பார்க்கிறார்கள், யூத மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆலய தலைவர்கள் எல்லாரு கண்ணுக்கும் தெரிகிறபடி இங்க எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு என்ன பார்க்கிறோம்? தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அந்த ஆவிகளுக்கு அவர் கட்டளை இடுகிறார், சொல்லாரு நான் யாருங்கிறத நீ பப்ளிக் பண்ணாதன்னு கட்டளை இடு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிறகு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார், அவர்களும் அவரிடத்தில் வந்தார்கள். அதுக்கு பிறகு 14வது வசனத்தில் இருந்து பார்க்கிற பொழுது அவர் 12 பேர் இந்த அப்போஸ்தலர்களை தெரிவு செய்து அவர்களும் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும் செய்தார். அப்படி அவர்கள் போன பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரமாய் உள்ளவர்களா இருக்கும்படி அவர்களை ஏற்படுத்தினார். அதையும் அவர்கள் போய் செய்தார்கள். புரியுங்களா? இப்ப இப்படி தொடர்ந்து ஆண்டவரை பற்றி அநேக காரியங்களை அவர் செய்கிற அற்புதங்கள், அவருடைய பிரசங்கங்கள், அவர் இந்த நோய்களை குணமாக்குகின்ற அற்புதங்கள் செய்கிற வல்லமையை கொடுத்து அனுப்பிய 12 பேர், இதையெல்லாம் பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப பிறகு வாசிட்டு போற நேரம் யூதாசும் வந்துடுறான். அவன் காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த 12 பேர்ல ஒருவனாய் இருந்தான் என்று அதையும் பார்க்கிறோம். இப்ப 22 வசனத்துக்கு வாங்க. யூதாச பத்தி சொன்ன பிறகு 20 வசனம் பாதியே இருக்குது. அவர்கள் அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது, அதாவது யார் அவருடைய இனத்தார்? இங்க யூதர்கள் என்ன சொன்னார்கள்? அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். என்ன மதி மயங்கி இருக்கிறார்? பைத்தியகாரம் பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கு. பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். இந்த நேரத்தில் எருசலேமில் இருந்த வேத பாதகர் அவங்களும் வந்திருக்கிறாங்க. இவர் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான். பெயல்செபூல் பெயல்செபூல்னா பிசாசுகளின் தலைவன். அந்த பெயல்செபீஸ் வந்து இவனில் இருப்பதனால்தான் அவன் மூலமாக பிசாசுகள் என்ற மனுஷன் துரத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா? இவங்க என்ன பார்க்கணும்? இவங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியும்படியா யூதர்கள், புரஜாதியார்கள், யூத மத தலைவர்கள், வேதப்பாளர்கள், சதுசேயர்கள், இவர்கள் எல்லாரும் பார்க்கும்படியா ஆண்டவர் அதி அற்புதமான காரியங்களை எல்லாம் அவர்கள் கண்களுக்கு முன் செய்த பொழுதும், அதி அற்புதமான பிரசங்களை எல்லாம் அவர் எல்லாரும் கேட்கும்படியாக கொடுத்த பொழுதும், எல்லாரும் பார்க்கும்படியாக அசுத்த ஆவிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக விழுந்து மன்னிப்பு கேட்டு இயேசுவே நீ தேவனுடைய மகன் என்று சொன்ன பொழுதும், இதையெல்லாம் பார்த்தும் இந்த வேதப்பாளர்கள் என்ன சொல்றாங்க? இவன் பிசாசுகளின் தலைவன், இவனுக்குள்ள இருப்பதனால இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் அவனால் இயேசுவால செய்ய முடியுதுன்னு சொன்னார்கள். அப்ப அவர் அப்பதான் ஆண்டவர் அவர்களை அழைத்து 23 வசனம் ஊமையாக அவர்களுக்கு சொன்னார். என்ன சொல்றாரு? சாத்தான் எப்படிப்பா சாத்தான துரத்துவானா? நமக்கே தெரியும் இல்லையா? ஏன்னா சாத்தானுக்கு தன்னோட இருக்கிறவர்களை அவன் துரத்த மாட்டான். பிசாசு பிசாச துரத்தாரு. பிசாசுக்கு ஃப்ரெண்டு பிசாசு. அப்ப ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக இருக்குமா? இருக்காரு. பிசாசுடைய ராஜ்யத்துல இருக்கிறவங்க அவனுக்கு எதிராக கிளம்புனா பிசாசுடைய ராஜ்யம் இல்லாம போயிடும். அப்ப ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்காது. அப்ப சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிக்க மாட்டானே, அழிந்து போவானே. ஏன்னா இது எதுக்கு சொல்றாரு? என்ன பார்த்து பெயல்செபூலை நான் கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, இப்ப நான் பிசாசுத்தனமான காரியங்களை தான் செய்யணும், நன்மையை செய்து கொண்டிருக்கிறேனே. அப்ப பிசாசுக்கு விரோதமான, பிசாசு விரும்பாத காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிற பொழுது என்னை பார்த்து பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று நீ சொல்லுவது ஏன்? அவர் சொல்ற அப்பதான் சொல்லுகிறார். இந்த காரணத்தினால மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும், அவர் பூசிக்கும் எல்லா தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிறவனுடைய பாவம் என்றைக்கும் மன்னிக்கப்படாது. ஏன்? நீங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற இவ்வளவு போதனைகளும், இவ்வளவு அதி அற்புதமான காரியங்களை எல்லாம் நான் செய்கிறேன் என்றால் அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் மூலமாக நான் செய்கிறேன். இதுதான் குமாரன் ஆவியானவர். அப்ப குமாரன் செய்கின்ற அனைத்தும் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்து செய்கின்ற காரியங்கள். அப்படி நான் பரிசுத்த ஆவியானவர் செய்கின்ற அத்தனை காரியங்களையும் நீ பார்த்து, நீ கண்ணால் பார்த்து, அந்த சத்தியங்களை காதால் கேட்டு, இதுக்கு பிறகும் இருதயத்துல எந்த விதமான ஒரு மனம் திரும்புவதற்கு விசுவாசத்துக்கு நீ இடம் கொடுக்காமல் இருப்பதனால உனக்கு என்ன நடக்கும்? அது மன்னிக்கவே மன்னிக்கப்படாது. ஆகவே நீ மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாவாய் என்று சொல்லுகிறார். சரிங்களா? ஏன்னா 30 வசனம் ஏற்கனவே நல்ல க்ளூ கொடுத்துருச்சா இல்லையா? அசுத்தாதியை கொண்டிருக்கிறான் என்று அவர் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். இது ஒரு எச்சரிக்கையா வருது, நமக்கு எல்லாம் எச்சரிக்கையா வருது. இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம்ங்கிறதும் இது ஒரே விதமானதுதான். சத்தியத்தை ஒட்டு மொத்தமா நிராகரிக்கிறது. சரிங்களா? சரி, இப்ப இது வந்து இந்த என்ன, இந்த பரிசுத்தாவிக்கு எதிராக செய்யற தூசணம், இதுவும் இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்ப வேறு சிலர் இதே ஒன்று யோவான் 5வது அதிகாரம் பகுதியை பார்த்து சொல்லுவார்கள், சுவிசேஷத்தை நிராகரித்து வருவதே அந்த பாவம். எது மரணத்தை உண்டாக்குகிற பாவம்? நீ உனக்கு சுவிசேஷம் நல்லையா கடிச்சிருக்க வாய்ப்பு, அவ்வளவும் கேட்டும் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஆண்டவரை விசுவாசிக்கவே மாட்டேன் என்று போய்விடுகிற ஒருவனுக்குதான் நித்திய ஜீவன் கிடைக்காது, நித்திய நரகம் தான் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ப என்ன பொறுத்தவரையில இந்த ரெண்டு கருத்துக்களும், அதாவது பரிசுத்தாவிக்கு எதிராக தூசணம் செய்யறது, மற்ற சுவிசேஷத்தை முழுவதுமா ஒட்டு மொத்தமா நிராகரித்து சுவாசிக்கவே மாட்டேன் என்று நிற்பது, இந்த ரெண்டையும் நம்ம வெவ்வேறு கருத்துக்களா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரெண்டும் கூட ஒரே காரியத்தை குறித்து வித்தியாசமான முறையில சொல்லுவதாகத்தான் எனக்கு படுகிறது. சரிங்களா? ஆகவே இந்த இப்ப நம்ம பார்த்துட்டோம் இந்த பிளாஸ்பீமி அகேன்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட் என்னன்னு சொல்லி நம்ம விவரமா பார்த்துட்டோம். இன்னொரு வேத பகுதியை நம்ம பார்க்கலாம். எப்ரேயர் 6வது பகுதியை எடுத்துருங்க. எப்ரேயர் 6வது அதிகாரம், எப்ரேயர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டா 4வது வசனத்திலிருந்து நாம பார்க்கலாம். நான்காவது வசனம், ஏனெனில் இந்த நம்ம பார்த்த பகுதி, அதனால இதுல அதிக நேரம் நம்ம செலவிட வேண்டியதில்லை. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடான காரியம். இம்பாசிபிள் ஃபார் எனிவன் டு சேவ் தெம், அதாவது தேவனுடைய குமாரனை தாங்களே அவர்கள் மறுபடியும் சிலுவையில் அழைத்து அறைந்து அவமானப்படுத்துகிற படியினாலே மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக அவர்களுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி இருக்குது. இப்ப இதுக்கும் நம்ம இந்த மாற்கு சுவிசேஷத்துல நம்ம பார்த்த பகுதிக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. இப்ப இந்த பகுதியை பார்க்கிற பொழுது சொன்ன அந்த சொல்லப்பட்டு இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் 4-5 வரையும் சொல்லப்பட்டு இருக்கிற காரியங்களை எல்லாம் ஒரு மனுஷன் வெளிப்புறமாக அவன் இருதயம் மாற்றமடையாமல் அவன் மறுபுறப்பை உண்மையாக அடையாமல் வெளிப்புறமாக அனுபவிக்க முடியும். அதுக்கு காரணம் பொதுவான கிருபையின் மூலமாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்படாதவர்களிலும் செயல்படுகிறார், ரட்சிப்பு கொடுக்க மாட்டார், ஆனால் சுவிசேஷத்தின் பொதுவான பலன்களை அவர்கள் அனுபவிக்க முடியும் ரட்சிப்பை அடையாவிட்டால். அப்படி ரொம்ப பேர் நம்ம பார்த்திருக்கிறோம். யூதாசுக்கு நல்ல உதாரணம், யூதாசுக்கு சுவிசேஷத்தின் பொதுவான பலன்கள் கிடைத்தது ஆனால் ரட்சிப்பு கிடைக்கல. ஆண்டவரோடு இருக்க முடிந்தது, அவருடைய போதனைகளை நன்றாக கேட்க முடிந்தது, அவர் நினைக்கிறது பேசுறது எல்லாம் அவரோடு இருந்து அவனால கேட்க முடிந்தது. பிரசங்கியா கூட இருந்திருக்கலாம், அனுப்பப்பட்ட 70-72 அவனு ஒருத்தன், அப்போ சொல்ல ஒருத்தரா கூட தெரிவு செய்யப்பட்டிருக்கிறான். அவன் ஆண்டவர் வல்லமையை பெற்று போய் பேய் விரட்டுற அளவுக்கு அவனுக்கு வல்லமைகளும் கொடுக்கப்பட்டிருந்தன. இவ்வளவும் செய்த பொழுதும் என்ன இருந்தது? மத்தேயு 24வது அதிகாரம் சொல்லுகிற பொழுது, உங்க பேர்ல பிசாசு விரட்டி இருக்கிறேன் ஆண்டவரே, உங்க பேர்ல பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன் ஆண்டவரே, வானத்திலிருந்து தூதர்கள் விழுகிறத கூட பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே, அவர் என்ன சொல்லப்பார், உன்னை எனக்கு தெரியாது, ஏன் இதெல்லாம் வெளிப்புறமா நடந்திருந்தாலும் உனக்கு மறுபிறப்பு கிடைக்கல. பயங்கரம், இது நமக்கு ஒரு வார்னிங்கா வருகிறது. எபிரேயர் நிருபமே எழுதப்பட்டது எச்சரிப்பதற்காக. ஏன்னு சொன்னா நமக்கு வந்து அனாவசியத்துக்கு மனுஷனுக்கு கான்பிடன்ஸ் வந்துடும் இல்லையா, அது கான்பிடன்ஸ் வந்துடும். அந்த கான்பிடன்ஸ் வர நேரம் ரொம்ப கவனமா இருக்கணும், ஏன்னா அது மனுஷ இயல்பு. நம்ம பத்தி பெருமையா நினைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். அதுதான் அகங்காரம்னு வேதம் சொல்லுகிறது. அது இடம் கொடுக்க கூடாது. உனக்கு மேலாக உன்னை பற்றி நினைக்காதேன்னு வேதம் சொல்லியா? அது மட்டும் இல்லாம அது பல வார்னிங் கொடுக்குது, உனக்கு மேல நினைக்க கூடாது. ஆனா எக்ஸாக்ட்லி நீ எப்படிப்பட்டவங்கிறத நீ தான் நிதானிக்கணும், அது உன் பொறுப்பு. உனக்கு மேல நினைக்க கூடாது. திடீர்னு ஒன்னு ஜான் காவதி நான் நினைச்சுக்க கூடாது. இப்ப நம்ம சில நேரம் நம்ம பிரசங்கம் பண்ணிட்டா வந்துருவாங்க, பிசுவாசு வாரத்துக்கு முந்தைய இவங்க வந்துருவாங்க, வந்து என்ன சொல்லுவாங்க, சூப்பர் பாஸ்டர் இந்த மாதிரி உன் பிரசங்கத்தை நான் வாழ்நாளையே கேட்கல, நீங்க இன்னொரு பிரசங்கம் செய்ய வேண்டியதில்லை, இது ஒன்னே போதும் என் லைஃபுக்கும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், குழு குழுன்னு இருக்காது, இருக்கும் ஒரு ஒரு சந்தோஷம் வந்துருக்கா இல்லையா, அந்த சந்தோஷத்தோட நம்ம பற்றி ஒரு சின்ன ஒரு பெருமை, ஒரு சின்ன பெருமை வந்துடல. அப்ப இப்படியானவங்க சொல்றது அதுல தப்பே இல்லை, சொல்லிட்டு போட்டோம், அவங்களுக்கு தப்பு இல்லை, நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும், நாம விழுந்துடக்கூடாது. எப்ப நம்ம பெருமையா நினைக்கிறோமோ அப்பதான் வேதம் சொல்லுது, பவுல் வந்து ஆண்டவர் பவுல் மூலமா என்ன சொல்ல, எப்ப நீ நிக்கிறேன்னு நினைக்கிறியோ அப்பவே நீ விழுந்துட்டாய். அப்ப தாழ்மை எப்பவுமே இருக்கும், நம்ம பத்தி பெருசா நினைத்தால் தொலைஞ்சுது, அன்னைக்குதான் உனக்கு ஆபத்தே வந்துருச்சு. யாரும் எது சொன்னாலும் கூட நம்ம நிதானமா நமக்கு மேல் நம்மை பற்றி எண்ணாதபடி தாழ்மையோட இருக்கிறோம். தாழ்மை இல்லாதவன் தான் வீணா போவான், தாழ்மை இல்லாதவன் தான் திருந்துறதே இல்லை. நான் பிடிச்ச மேலுக்கு மூணு காலம்னு போய்கிட்டே இருப்பான், ஆனா அவனுக்கு யோசிக்கிறதுல அவனுக்கு வர்ற ஆபத்தான வழிகள்ல நீ போக ஆரம்பிச்சிட்டேங்கிறது அவனுக்கு தெரியாம போயிருது. அதனாலதான் நிதானம் ரொம்ப அவசியம், நிதானமா தாழ்மையா ஆண்டவர்கிட்ட இருக்க வேண்டியது அவசியம். இப்ப இங்க பாருங்க, இவ்வளவும் அனுபவிச்சோம், அவங்க எபிரேயர் ஆறாவது அதிகாரத்துல அவங்க மறுகொலித்து போனார்கள், சத்தியத்தை ஒட்டு மொத்தமா தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு மறுபடியும் புதுப்பிக்கிறது முடியாத காரியம். எபிரேயர் மூணாவது அதிகாரத்தை பார்ப்போம், இன்னொரு அதிகாரத்தை பார்ப்போம். எபிரேயர் மூணாவது அதிகாரத்திலும் ஒரு எச்சரிக்கை இருக்கிறது, பன்னிரெண்டாவது வசனத்துல, சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராத படிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். இப்ப இவர் கிறிஸ்தவர்களுக்கு தான் இதுவும் எழுதுறார், ஆனா இது ஒரு எச்சரிக்கை வசனம். அப்ப நீங்க நினைக்கலாம், ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மறுபிறப்பு அடைந்திருக்கிறனே, அவரை விட்டு விலகி போகி அவர் விலகி போற அளவுக்கு அவிசுவாசம் உள்ள இருதயம் எனக்கு மறுபடியும் வந்துட முடியுமா நினைக்கலாம். வர முடியாது, உண்மையான கிறிஸ்தவனுக்கு, உண்மையான மறுபிறப்பு அடைந்தவனுக்கு தொடர்ந்து பரிசுத்த வாக்கில் விடாமுயற்சியாக ஆண்டவுடைய கற்பனைகளை எல்லாம் தவறாக கடைபிடித்து முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறவனுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை அன்றாடம் அனுபவித்து ஆண்டவர்களே சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு, அவனுக்கே தெரியும் இவ்வளவு தூரம் ஐ எம் ஃபைட்டிங் தி ஃபைட் ஆஃப் குட் ஃபைட். பவுல் சொல்வது போல நல்ல விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கான போராட்டத்தை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று நினைத்த பொழுதும் இவ்வளவும் செய்கிற பொழுதும் அவன் எப்படி உந்திரலாம், அவனுக்கு எப்படி இப்படி இருதயம் வரும், நல்லா யோசிச்சுங்க. ஒரு கணம் தவறுனாலும் பிசாசு நம்ம சும்மா வரமாட்டான், அவனால் நம்ம அழிக்க முடியாது, ஆனா அவனால் நம்ம வஞ்சிக்க பார்க்கலாம், அவன் நமக்கு சொல்ல கொடுக்கலாம். ஆகவே இவங்கள பத்தி எல்லாம் எபிரேயர் எழுதினவருக்கு நல்ல நம்பிக்கை இருந்த பொழுதும் அவர் ஓன் பண்றாரு, நீங்க எல்லாருமே பாப்டிசம் எடுத்துலாம் சர்ச்ல இருந்த பொழுதும் இறுதியா அவங்க இறுதியம் தெரிந்தவர் ஆண்டவர் தான், நீங்க எல்லாம் தொடர்ந்து ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாம் பல்லோகம் போறதுதான் நமக்கு விருப்பம், ஆனா உங்க கொஞ்சம் பேர்ல கனி கொடுக்கறது அவ்வளவு துணை இல்லாம இருந்திருக்கலாம், அதை அவர் பார்த்திருக்கலாம். அதுக்காகத்தான் அவர் எச்சரிக்கை செய்கிறார், நாமே எச்சரிக்கை செய்கிறது இல்லையா. சில பேர்கள் பாவத்தை செய்து ஆரம்பித்திருக்கலாம், சில பேர்கள் அந்த பாவத்தை செய்து நம்ம பாஸ்டரே பார்த்து சொல்ற பார்த்து எவ்வளவோ பிரைவேட்டா எச்சரிக்கை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க, கேட்காம திரும்பாம நீ அது பப்ளிக்கா வர்ற நிலைமைக்கு போயிடும் போயிருமோ அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு ஏக்கத்துல இருக்கிற நிலைமையில சில பேர் இருக்கலாம். இப்ப இவங்க எல்லாம் எல்லாருமே ஒரே நிலையில இல்ல, விசுவாசம் அடைஞ்சு பேப்டிசம் தான் எடுத்திருக்காங்க, ஆனா இவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே விளக்கணமான உறுதியா ரட்சிப்பின் நிச்சயத்தை உணர்ந்து ஆண்டவர்ல திளைத்திருந்து ஆண்டவருக்குரிய காரியங்களை விசுவாசத்தோடு செய்து கற்பனைகளை எல்லாம் சரியானபடி முன்னுக்கு செய்து முன்னுக்கு போற மாதிரி இல்லாட்டி உனக்கு எச்சரிக்கை பண்ண வேண்டி இருக்குது. என்ன, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடி பார்த்துக்குங்க. என்ன, உங்களை கொஞ்ச பேர்ல எனக்கு சந்தேகமா இருக்குது, ஆகவே நீங்க முன்னோக்கி போகிறதான் அடையாளமா இருக்கணுமே தவிர நீங்க பெண்ணுக்கு போயிடக்கூடாது. நானும் சில பேர் பார்த்திருக்கிறேன் ஆரம்பத்துல இந்த எங்க ஊர்ல கூட இப்ப வந்து இப்போ 34 இயர்ஸ் சர்ச்சில் பாஸ்டரா இருந்திருக்கிறேன். ஆரம்பத்துல நான் பார்த்திருக்கிறேன் சில பேரு ஏதோ பெரிய அருமையான ரிஃபார்ம் சொல்றாங்க. இன்னைக்கு என்னோட அந்த சர்ச்சில் இல்ல. கடைசியில பார்த்தா அவ்வளவு ரிஃபார்ம் புஸ்தகத்தையும் செகண்ட் ஹேண்ட் ஷாப்புக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கிறாங்க. உலகத்து கொள்கைகளை எல்லாம் இப்ப பின்பற்றி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்படுகிறேன். எவ்வளவு ஆபத்து இவனா அப்ப யோசிச்சிருப்பேன். எவன் விழுந்தாலும் இவன் விழமாட்டான்ப்பா உறுதியா இருப்பான்னு அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முந்தி நான் அடிச்சு சொல்லி இருக்க கூடியவங்க இன்னைக்கு வித்தியாசமா அதே சத்தியத்துல உறுதியா இருக்கல, அதே ஒரு வாழ்க்கை முறையில உறுதியா இருக்கல. ஓய்வு நாளை விட்டுறான், அத அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடறான். ஏற்கனவே விசுவாச சத்தியங்களை எல்லாம் மாறான ஆப்போசிட்ல உள்ள விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறான். எப்படி முடியுது? இதுதான் சொல்றாரு இல்லையா சகோதரரே, இவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயம் உங்களில் ஒருவனுக்கும் இல்லாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். வார்னிங் நமக்கு தேவை. சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் எச்சரிக்கையா கொடுக்க. உண்மைதான், ஒவ்வொரு சாமனும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எல்லா சாமனையும் நம்ம குழுக்குழு குழுக்குழுன்னு ஃபீல் பண்ற மாதிரியே வச்சுக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகும்? வேதத்துல 2 தீமோத்தேயு 3:16 வாசி பார்க்கிற பொழுது அது நீதியை கற்றுக் கொடுப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சொல்லியிருக்கா இல்லையா, நம்மை திருத்துவதற்கும் நம்ம ட்ரெயின் பண்ணுவதற்கும் எல்லாத்துக்கும் வேதத்தை பயன்படுத்தணும். அப்ப எச்சரிக்கை ரொம்ப அவசியம். வேதத்துல அநேக பகுதிகள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. ஏன்னா நமக்கு பிடிக்காத ஒருத்தாங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், எப்படியும் சான்ஸ் கொடுப்பான், நான் வந்து அவனை கவுத்துடலாம் அப்படியே சொன்ன அருமையான ஒரு பிரசங்கி நினைக்கிறேன். அவன் இழம்பிடுவான், ஒரு சான்ஸ் கிடைக்குது போல இருக்குன்னு. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் நிதானமா இருக்கணும். நிதானமா இருந்து நம்ம கவனித்துக் கொள்ளாவிட்டால் பிறகு யூதாஸ் மாதிரியோ தேமா மாதிரியோ அலெக்சாண்டர் ஹைமேனியஸ் மாதிரியோ போய் முடிஞ்சிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுறக்கூடும். ஏன்னா அப்படி ஒழுங்கா, ஏன்னா அப்படியெல்லாம் அவன் போன பிறகுதானே தெரிய வேண்டி வருகிறது. இங்க சொல்லி இருக்கிற மாதிரி இவன் ரசிக்கவே படலன்னு எவ்வளவு கவனமா இருக்கணும். நான் சரி சமீபத்துல போன வருஷம் எழுதியிருந்தேன் இல்லையா, அந்த பைபிள் லேம்ப் வெப்சைட்ல ஒரு பிளாக்ல ஒரு ஆர்டிக்கல் ஒன்னு எழுதியிருந்தேன். அமெரிக்காவில ஒரு பெரிய சபையில மேக சர்ச் ஒன்ல சீனியர் பாஸ்டர் அளவுக்கு போயிருந்த ஒரு வாலிப வயசுல, வாலிபம்னா 35 வயசா இருக்கும், 40 வயசுல இருந்த ஒருத்தன் இன்னைக்கு அவ்வளவையும் விட்டுட்டு விசுவாசித்த எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஹோமோசெக்சுவல் லெஸ்பியன் கூட்டத்துல போயிருக்கிறான். அதுக்கெல்லாம் தப்பு இல்லைன்னு மாதிரி எப்படி முடிஞ்சது? நீ பண்ண பிரச்சனைகள் எல்லாம் என்ன? நீ வச்சிருந்த தியோலாஜிக்கல் புக்ஸ் எல்லாம் என்னாச்சு? என்னென்னமோ மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறீ. எத்தனை யங் பீப்பிள் மற்றவங்களுக்கு எல்லாம் அவங்க ஆண்டவர்கிட்ட வருவதற்கு ஒரு ஏது மாதிரி இருந்திருக்கிறியே, இன்னைக்கு என்னாச்சு? வேதம் பயன்படுத்தலையா? வாக்கு முன்னாலேயே பார்க்கலையா? விட்டுட்டு போனவங்கள ஷாக்கிங் ஷாக் கொடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனா வேதம் இங்க எச்சரிக்குது, இவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. இன்னொரு எபிரேயர்லயே இன்னொன்னு பாருங்க, 10:26-30 சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு, இங்க பாருங்க இந்த இடத்துல சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு அப்படின்னா சத்தியத்தை விளங்கி கொள்ளுகிற ஒரு நாலேஜ். சோ இட் இஸ் ஒன்லி டாக்கிங் அபவுட் நாலேஜ். ஒரு அறிவு கிடைச்சிருக்குது. ரொம்ப பேர் அவிசுவாசிகள்கிட்ட கூட வேதம் தெரியும். நான் பார்த்திருக்கிறேன், சின்ன வயசுலயே இருந்து அவங்களுக்கு எல்லாம் வேதத்தை சொல்லி கொடுத்திருந்தா அப்பா அம்மா எங்க மேல நாட்டுல அப்படியெல்லாம் வளர்ந்து வர்றவங்க இருக்கிறாங்க. ரொம்ப பேருக்கு வேதம் தெரியும், ஆனா ஒன்னும் விசுவாசி இல்ல. எப்படி வேதம் தெரியும்? அப்பா அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க, சண்டே ஸ்கூலுக்கு எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கான், பட் நீ நெவர் பிலீவ்ட் அப்படி இருக்கிறாங்க. சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலில் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாவான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். பார்த்தீங்களா, சத்தியத்தின் அறிவும் அறிவை அடைந்த பிறகு, அதாவது ஒரு நாலேஜ் கிடைச்சு, அந்த நாலேஜ் கிடைச்சும் அவன் அதெல்லாம் உதறித்தள்ளி அதன்படி நடக்காம பாவம் செய்தால் அவனுக்காக ஆண்டவர் செய்யக்கூடிய வேறொரு பலி இல்ல. ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய ஆபத்து. உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லி வளர்க்குறீங்கன்னு அது மட்டும் செய்யாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதோட ஜெபம் பண்ணுங்க கண்ணீரோட, ஆண்டவரே ரொம்ப காலதாமதமாக இல்லாமல் இதை சுவாசிக்கும்படியாக அவனுக்கு மனம் திரும்பத கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும். ஏன்னா அவன் விசுவாசித்து, ஆண்டவரை விசுவாசித்து, சதவீத ஞானஸ்நானம் எடுத்து ஒரு நல்ல அங்கத்தவரை அவன் வளர்கிற பொழுதுதான் நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படலாம். அவங்களையும் தொடர்ந்து ஊக்குவிக்கணும், தொடர்ந்து வளர்க்கறதுக்கான இதெல்லாம் செய்யணும், இல்லாட்டி போச்சு. ஆகவே நம்ம சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஏதோ ஆட்டோமேட்டிக்கா அதா பார்த்து செஞ்சுட்டு போயிடணும்னு நினைக்க கூடாது. பெற்றோர்களுக்கு நாங்க உங்க வாழ்க்கையில உதாரணம் நல்லா இருக்கணும், ஏன்னா அவங்க பார்த்து நல்லபடியா நடந்துக்கிறதுக்கு. ஆகவே உங்களுக்கு பெரிய கடமைகள் இருக்கு. அப்படி விசுவாசத்துக்கு வந்த நம்ம எல்லாருமே கூட அதையும் அசத்தியா எடுத்துக்க கூடாது. அதை தொடர்ந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சிகளை தான் பரிசுத்தவானின் விடாமுயற்சின்னு சொல்றது. அந்த விடாமுயற்சியில ஈடுபடாதவங்களாம் ஆபத்து தான். நீங்களா இருக்கிறீங்க, கணவன்மார்கள் மனைவிமார்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நீங்க உங்க விசுவாசத்தை காத்துக்க பாருங்க. ஒரு நல்ல சபைய தேடி அந்த நல்ல சபையில தொடர்ந்து இருக்க பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பாஸ்டர்ஸ் மாதிரி எனக்கு பிடிக்கிறது இல்ல, அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தவன் எங்கெங்கேயாவது ஓடி போயிடுவான், அதான் நல்லதுன்னு நினைச்சிட்டு. நான் 34 வருஷம் ஒரே சபையில இருக்கிறேன், எனக்கு அவமானமா படல, அவமானமா படல. இதுக்கெல்லாம் வேற சான்ஸ் வரலையா, நிறைய வந்துருந்துச்சு. ஏன்னா தொடர்ச்சியான ஒரு பாஸ்டரா இருக்கிற பொழுதுதான் அவங்களால உங்களை ரொம்ப பார்க்க முடியுது, உங்களை நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் விடாமுயற்சியோட தொடர்ந்து அவங்களுக்கு உழைக்கணும். அதனால இங்கெங்க இருந்துட்டு ஓடி 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 இந்த சரவண பவன் நல்லா இருக்குது, நாளைக்கு ஒண்ணு புதுசா திறந்துருக்க அந்த பவன் நல்லா இருக்குன்னு ஓடிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் எதை காட்டுகிறது? நிதானம் இல்ல வாழ்க்கையில, ஒரு ஸ்டெடியா போகணும்னு வாழ்க்கையில. கல்யாணம் பண்ணா கடைசி வரையும் வாழ்றதுக்கு தானே பண்றோம், பாதியில பாதியில ஓடிட்டு இருக்கிறோமா? அப்படியே சபையை விட்டு அங்கெங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது எதுக்கு? இருந்து உறுதியா இருந்து நம்ம வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் அமைதியா இருந்து செய்து வளர்றதுல தான் அது பெரிய காரியம். அதனால நம்ம பாத்துக்கணும். இல்லாட்டி ஒரு ஹஸ்பண்டா இருந்து அந்த மாதிரி ஓடி ஓடி போயிட்டு இருந்தா வைஃபுக்கு என்ன உதாரணம்? அந்த வைஃப் எப்படி சத்தியத்துல நினைச்சு நிக்கும்? பிள்ளைங்களை எப்படி சத்தியத்துல போகும்? அதெல்லாம் இருக்காது. ஆண்டவர் அதனால அசிங்கப்படுத்தாதீங்க. வேதம் வந்து ஆண்டவர் எந்த அளவுக்கு தன்னுடைய சபையை நேசிக்கிறாருங்கிறத பாருங்க. பேசி 5வது அதிகாரத்தை வாட்சி பாருங்க. அப்படியெல்லாம் அவ போசித்து வருகிற அந்த சபையில இருந்து உறுதியா இருந்து நிலைய தொடர்ச்சியா போகிறதுலதான் நமக்கு பலனே இருக்கு, இல்லாம இல்ல. இப்ப இந்த பலனையில இருந்து நாம இது யார சொல்லுகிறதுன்னு பாத்துட்டோம். அது மரணத்துக்கு ஏதுவான, மரணத்தை உண்டாக்குகின்ற பாவத்தை செய்கிறவன் என்று சொல்லுவது எபிரேயர் 6வது அதிகாரம், மாற்கு 3வது அதிகாரம், மத்தேயு 13வது அதிகாரத்துல சொல்லிருக்கிற கல்லுள்ள நிலத்துல விழுகின்றத, இதையெல்லாம் தான் சொல்லுகிறது. இவங்க யாரு? இவங்க உண்மையிலேயே விசுவாசம் அடையாதவர்கள், விசுவாசத்தை அடையாதவர்கள். வெளிப்புறமாக அவர்களுக்கு சில பலன்கள் கிடைத்திருக்கிறதே தவிர அவர்களுக்கு உண்மையிலேயே விசுவாசத்தை அடையாதவர்களை பற்றி இங்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது. மரணத்துக்கு ஏது வல்லாத பாவத்தை ஒரு சகோதரன் செய்ய கண்டால் வேண்டிக்கோள், மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தால் நீ ஜபிக்கிற பிரயோசனம் இல்லை. அப்படின்னு சொல்லுகிறதுக்கு காரணம் அவன் ஒரேடியா விட்டுட்டு போயிட்டான். அதுதான் இதுக்கான இந்த பகுதிக்கான விளக்கம். ஆனா அதோட இந்த பகுதி முடிவடைந்ததில்லை. இந்த பாதியில பாவத்தை குறித்து பல தடவை சொல்லுகிறது. கிறிஸ்தவனுக்கும் பாவத்துக்கும் உள்ள தொடர்பை பத்தி இங்க சுருக்கமா நான் சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. இங்க என்ன சொல்லுகிற, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், புலாங்கான், அவனை தொடான். இப்ப தமிழ் வேதத்துல இது அழுத்தமாக அந்த சொல்லப்பட்டிருக்கிறபடி இங்க மொழிபெயர்ப்பு நமக்கு கிடைக்கல. இது எப்படி இருக்கணும், இதுல அந்த பாவம் செய்யான் என்பது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கிரீக்ல இருக்குது. அப்படின்னா என்ன, தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான். வேதம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்தவர்கள் பாவம் செய்து விடலாம். இங்க எல்லா விதமான பக்தி விருத்திக்கான காரியத்தை நம்ம பூரணமா செய்ய முடியாது. அதுல பெர்ஃபெக்ஷன், 100% பெர்ஃபெக்ஷன் இங்க கிடைக்காது பரலோகத்துல. ஆகவே நம்ம எல்லா முயற்சிகளும் எடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்துகிறபடி நம்ம கடைசி வரையும் உறுதியா விசுவாசத்திலிருந்து பாவம் செய்வதை குறைத்து 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 நிதியான காரியங்களை அதிகமா செய்து கொண்டு போவதுதான் நம்ம இந்த உலகத்துல செய்யலாம். அப்படி இருக்கிற பொல்லாங்கானவனாலும் நாம சரியானபடி வாழாம இருப்பதனாலும் சில நேரம் பாவங்களை செய்து விடலாம். அவங்க நம்ம பாவத்தை தொடர்ந்து செய்கிறத ஒரு பழக்கமா வச்சுக்க கூடாது. ஐ ஷுட்ன்ட் பி அ ஹேபிட் இன் யுவர் லைஃப். ஏன்னா ஹேபிச்சுவலா செய்கிறவன் அவன் விசுவாசியா இருக்க முடியாது. விசுவாசா இருக்க முடியாது. ஏன்னா அதை ஹேபிச்சுவலா செய்கிறவன் அவன் இறுதியம் அதுக்கு போய் அதை ஆசைப்பட்டு அதை விரும்பி செய்கிறான். ஒரு கிறிஸ்டன் அப்படி இருக்க மாட்டான். ஹி சின்ஸ். தாவீது மாதிரி கூட அப்படி அவன் செய்துட்டாலும் கூட அவன் இறுதியம் அவன் சமாதானத்தை கொடுக்காது. அவன் குற்றப்படுத்தும், அவனுக்கு ரட்சிப்பின் ஆனந்தம் இருக்காது. ஆண்டவர் அவனை அடிக்கடி குற்றவாளின்னு சொல்லிட்டே இருப்பார். ஆகவே அவன் என்ன செய்வான், மனம் திரும்புவான், ஆண்டவத்தை ஓடி வந்துருவான். ஆனா நம்ம பாவத்தை தொடர்ந்து செய்வதை நம்ம வாழ்க்கையில வழக்கமாக வைத்திருக்க கூடாது. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம நினைச்சிடக்கூடாது, நம்ம பாவமே செய்ய மாட்டோம். பாவத்தோடு போராடுகிறது நமக்கு வாழ்க்கை. பாவத்தை எதிர்த்து நிற்பதும் அதோடு போராடுவதும், அதை அடிக்கடி அதோடு போராடி அதை அழித்து, ரோமர் 6:8 சொல்லுவது போல அழித்து அதற்கு மேலே ஏறி உட்கார்ந்து நீதியான காரியங்கள் செய்ததுதான் நமக்கு வேலை. இனி 1 யோவான் 3 அதிகாரத்தை பாருங்க. 3 அதிகாரம் 6-9 அதுல அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. அதுவும் அங்க எப்படி பார்க்கணும், தொடர்ந்து பாவம் செய்வதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசிலும் உண்டாயிருக்கிறான். இந்த 8th வசனத்தை தான் இங்கிலீஷ் வெர்ஷன் சொல்றது, whoever makes a practice of sinning is of the devil. அப்ப இங்க என்ன செய்யறோம், பாவம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறவன் பிசாசில் உண்டாயிருக்கிறான்னு தான் தமிழ்ல இருந்திருக்கணும். அதான் அந்த கிராமரின் படி சரியான மொழிபெயர்ப்பு. பாவம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறவன் பிசாசில் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 9th வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அது அப்படி இருக்கக்கூடாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்க மாட்டான் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. அவன் வழக்கமாக கொண்டிருக்க மாட்டான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினாலே தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான். ஹி கேனாட் கீப் ஆன் சின்னிங். இது ரொம்ப அவசியம். அதனாலதான் பாஸ்டர்ஸா இருக்கிறவங்க ஒரு நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ESV கூட பரவாயில்ல, இதை வச்சு கம்பேர் பண்ணிக்கிறது நல்லது. இல்லாட்டி நம்ம போய் தப்பா சொல்லி கொடுத்துருவோம், தப்பா புரிஞ்சுக்குவோம். சோ கிறிஸ்தவன் பாவம் செய்திடலாம், ஆனா அதை தொடர்ந்து செய்கிறத வாழ்க்கையில வழக்கமா கொண்டிருக்க மாட்டான். அவன் மனம் திரும்பி முன்னேறி போகின்ற வாழ்க்கையை தான் ஆண்டவர் அவனுக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பகுதியில சொல்லப்படுகின்ற நித்திய மரணத்தை அடைகின்ற காரியங்களை செய்கிறவர்கள் ஒரு நாளுமே ரட்சிக்கப்படலன்னு தான் நம்ம சொல்லணும். அதைத்தான் அவிசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. சரிங்களா, அன்பிலீஃப். ஆங்கிலத்தில் யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அன்பிலீஃப். என்னை பார்த்தும், என்னுடைய போதனைகளை கேட்டும், என்னுடைய கிரியைகளை பார்த்தும் இன்னும் கூட நீ விசுவாசிக்க மறுக்கிறாய். உனக்கு வேற வழியே இல்லை, உனக்கு தான், அதனாலதான் நீ கண்டனத்துக்குள்ளாக இருக்கிறாய், நியாய தீர்ப்பு உனக்காக காத்திருக்கிறதுன்னு சொல்லுகிறார். அன்பிலீஃப் வந்து ரொம்ப மோசம். அன்பிலீஃப வந்து நம்ம இந்த பரிசுத்த ஆவிக்கு எதிரான பூசணும்னு சொல்லலாம். எல்லாம் பார்த்தோம், எல்லாம் கேட்டோம், எல்லாம் தெரிந்திருந்தோம், உன் இருதயத்துல நீ விசுவாசிக்காமல் இருப்பது அந்த அவிசுவாசத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். இங்க பாருங்க, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். உங்களை கூட யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் இருக்கலாம், இல்லாட்டி சேர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறவங்க இருக்கலாம், இன்னும் உங்களுக்கு மனம் திரும்புகிறதும் விசுவாசமும் கிடைக்காம இருந்திருக்கலாம். எவ்வளவு காரியங்களை கேட்டு ஆண்டவரை பத்தி அவரை பாராட்டுறத அவர் விரும்பல, மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கணும். சும்மா அந்த சேர்ச்சில் மெம்பர், அந்த சேர்ச்சில் மெம்பர்னு இருப்பது உங்களை பல்லவத்துக்கு கொண்டு போகாது. அப்படி பல வருஷங்களா நீங்க போலியா இருந்திருந்தா மனம் திரும்புங்க. வேதம் என்ன சொல்லியமா சொல்லுகிறது? விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னு சொல்லுது. மீன் உங்களை பாவின்னு உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பு அந்த நிலையில பாவியா இருக்கிறேன் அதுக்காக கதறி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை வாங்கிக்கிட்டு அவரையே தேவனா விசுவாசித்து அவர் வேதத்துல சொல்லுகிறபடி நம்ம வாழ்க்கையையும் நம்ம குடும்பத்தையும் அமைத்துக் கொண்டு தொடர்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு குறைவான எதையும் அவர் விரும்பல. சோ அவிசுவாசம் அந்த அளவுக்கு அவர் இன்னும் விசுவாசிக்காமல் இருப்பது ஒரு பெரிய கொடுமை. ஏ, அவிசுவாசம் கடைசியில எங்க கொண்டு போய்விடும்? அன்பிலீஃப். நித்திய மரணத்துக்கு தான் அது கொண்டு போய்விடும். எல்லா சுகத்தையும், ஆவிக்குரிய சுகத்தையும் அனுபவித்திருந்த யூதாசன் தேமாவும் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறான். ஆக இதுவரையும் நீங்க அவிசுவாசத்துல தொடர்கிறவர்களாக இருந்தா அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. ரட்சிப்பு அவர் தான் கொடுக்கிறாரு, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு வேதம் சொல்லுகிறது. நமக்காக அவர் விசுவாசிக்க முடியாது, அவரை விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை, உங்களுடைய கடமை. அந்த விசுவாசத்தை நீங்க அடைந்து அந்த விசுவாசத்தின் அறிகுறியாக ஞானஸ்நானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அந்த நிலைக்கு வராம இருக்கிறது ஆபத்தானது. ஏன்னா இத்தனை பகுதிகளிலும் அதனாலதான் நமக்கு எச்சரிக்கையா கொடுக்கிறது. ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார்னு, ஏன் அவிசுவாசத்தினால அவ்வளவு பேரும் அழிய போறாருங்கிறத பார்த்துதான் அவர் கண்ணீர் விடுகிறார். அப்படின்னு வேதத்துல சொல்லிடு. நீங்க தொடர்ந்து அவிசுவாசத்துல இருக்கக்கூடாது. இந்த காலத்துல பாருங்க, இன்னைக்கு வந்து வரலாற்றிலேயே ஆயில் பிரைஸ் வந்து ஜீரோவுக்கு என்னைக்கும் வந்ததில்லை இல்லையா? ஆயில் வச்சிருக்கிற, எண்ணெய் வச்சிருக்கிற கண்ட்ரிஸ் தான் ரொம்ப செல்வந்தோம்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவளையும் விக்க முடியாம இருக்குது. ஏன்? அதுக்கு விலையே இல்லாம போச்சு. யாருக்கு விக்கிறது? ஃப்ரீயா கொடுத்தா தான் வாங்குவாங்க. அதுவும் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு டேங்க் இருக்குமோ தெரியாது அவங்களுக்கு. அவ்வளவு மோசம். வெர்ஜின் ஆஸ்திரேலியா இன்னைக்கு ரிசீவர்ஷிப்புக்கு போயிடுச்சு. அவ்வளவு பெரிய ஒரு ஏர்லைன், டாப் ஏர்லைன், முதலாவது ரிசீவர்ஷிப். நாளைக்கு என்ன நடக்கும்? அடுத்த நாள் என்ன நடக்கும்? பொருளாதார வீழ்ச்சி பயங்கரமா இருக்கு. 22 மில்லியன் பேர் அமெரிக்காவில் ஜாப்லெஸ். டோல் கேட்டுக்கிட்டு 22 மில்லியன். 22 மில்லியன் தான் ஆஸ்திரேலியாவுடைய எண்ணிக்கை. 20 ஆஸ்திரேலியா மக்கள், 22 மில்லியன். அப்ப அத்தனை மில்லியன் முழு ஆஸ்திரேலியாவுமே வேலை இல்லாமல் போன என்ன ஆகும்? அப்படிதான் இன்னைக்கு அமெரிக்கா. இது ஒவ்வொரு வாரமும் போக போக கொடூரம். நம்ம தான் சாதாரண திரும்பு இல்லையா, கொசு மாதிரி அந்த கூட்டத்தான் பாக்குற நேரம். பில்லியனேர்ஸுக்கே கஷ்டமா இருக்கு. எல்லாம் சொத்துக்கிட்ட எல்லாம் பறந்து காத்துல போய்கிட்டு இருக்கிற நேரம். நமக்கு பிரச்சனை நடந்தாலும் நம்ம அதுல எல்லாம் அடிபட்டு போயிருவோம் பேர் தெரியாத மாதிரி. இந்த நேரத்திலயும் நமக்கு அவிசுவாசம் இருந்தா அதை விட கொடுமை என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. இந்த விதத்திலயும் நம்ம இந்த நேரத்திலயும் ஆண்டவட்ட கதறாம, ஆண்டவரே இவ்வளவையும் கூட அந்த உலகத்துல செய்யறதுக்கு காரணம் நான் மனம் திரும்பாம இருக்கிறதுனால தான் யாராவது யோசிக்க ஆரம்பிக்க கூடாது இருக்கலாம் இல்லையா. ஆண்டவர் முழு உலகத்துக்கும் உலகத்துக்கும் வம்ப கொண்டாந்து உங்களை திருத்தவாது கொண்டாந்து இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு நம்ம இருதயம் கடினப்பட்டு போயிருக்குது. என்ன செஞ்சாலும் அசைய மாட்டேன் பாவின்னு இருக்கிறவங்க இல்லையா இருந்தாங்க. வேதாளம் முருங்க மரத்துல இருக்கு ஏறுற மாதிரி சபைக்கு வர்றது சுவிசேஷம் கேட்கறது பகல் முருங்க மரத்துல போய் ஏறிடுறது திறந்த மாட்டேன். இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்ப நடக்கிற கொடுமைகளை நம்ம அடிபட்டு போயிருவோம். அங்க என்ன சொல்றாரு? மனம் திரும்பு, மனம் திரும்பு. உனக்காக உன்னுடைய பாவங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக நான் சிலுவையில் என்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். எவ்வளவு தூரம் உனக்காக அதை செய்திருக்கிறேன். நான் தேவன் என்றும் பார்க்காமல் அதை ஒரு மகிமையாக எண்ணாமல் சாதாரண மனிதனாக வந்து உன்னுடைய விடுதலைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்திருக்கிறேனே, மனம் திரும்பி என்னை விசுவாசி என்று அந்த ஆண்டவர் கேட்கிறார். நீங்க ஏன் மனம் திரும்ப கூடாது? அந்த ஆண்டவர் நீங்க ஏன் விசுவாசிக்க கூடாது? ஏன்னா இதுக்கு மேல என்ன ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? உலகம் இவ்வளவு இதா இருக்கிற நேரம் இதெல்லாம் பார்த்து நான் அப்படி இருக்கிறேன்னு சிந்திக்காத மனுஷன் ஒரு மனுஷனா இருக்க முடியுமா? ஆக இன்னைக்கு இந்த கிருபையின் தேவனாக இருக்கிற அந்த ஆண்டவர் இலவசமாக கிருபையின் மூலமாக அவர் கொடுக்கின்ற அந்த மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் அடைந்து இயேசுக்காக வாழ பாருங்க. அதுதான் அந்த தேவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஜெபம் பண்ணுவோம். அங்கும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, மறுபடியும் இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி எங்களை வழி நடத்தி இருக்கிறீர். சிக்கலான ஒரு வேத பகுதியாக நமக்கு தெரிந்த பொழுதும் முழு வேதத்தையும் வைத்து அதுக்கு பொருத்தமான ஒரு விளக்கத்தை எங்களால் பெற்றுக் கொள்ள முடிகிறது. அதன் மூலமாக கூட நீர் எங்களுடைய இருதயங்களோடு பேசுகிறீர், எச்சரிக்கிறீர், எங்களுடைய அவிசுவாசத்தை கண்டிக்கிறீர். நாங்கள் அசால்ட்டாக இருந்து விடுகிற பொழுது நீர் எச்சரித்து எங்களை திருத்த பார்க்கின்றீர். எவ்வளவு கிருபையும் அன்பும் கருணையும் உள்ள தேவனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இது எங்களுக்கு கொடுக்கின்ற எச்சரிப்புகளுக்கு எல்லாம் உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது தொடர்ந்து எங்களோடு பேசும். நாங்கள் நிச்சயமாக உம்முடைய பேச்சை கேட்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். நீர் எங்கள் வல்லமையோடு கூட உம்முடைய ஆவியின் மூலமாக பேசி எங்களுக்கு தொடர்ச்சியான மனம் திரும்புதல் நாம் தொடர்மாறு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேளையிலும் கூட நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் உம்மையே சேரட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம் ஆமென்.